சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 62 படலம் முதல் 64 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
சம்பந்த பெருமான் சிவிகையில எழுந்துள்ளார். மன்னனுடைய அரண்மனைக்கு வருகின்றார். மன்னன் அவரை வரவேற்று அந்த நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கின்றான். தன் தலைமாட்டிலே ஒரு அரியாசனத்திலே சம்பந்த பெருமான் எழுந்துருள என்று அவன் காட்டினான். மன்னனுடைய தலைமாட்டிலே அவர் அமர்ந்தார். அவர் அமர்ந்ததை கண்டு எதிரிலே இருக்கின்ற அந்த சமண குருமார்கள்லாம் பொறாமை கொண்டார்கள். அவரெல்லாம் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பித்தார்களாம். 8000 பேர் ஒரே நேரத்தில் பேசினா எப்படி இருக்கும்? காது செவிடாயிடும். இவரோ சிறிய குழந்தை, உடனே தாயாரை போல அன்பு மங்கையர்கரசியாருக்கு. சம்பந்த பெருமானை தன் வயிற்றில் பிறந்த குழந்தை போல நினைக்கிறாங்க. அதை சிவப்பிரகாச முனிவர் சொல்றார். அவர் என்ன சொல்றார்? நீ அழுத போது பெருமான் விடை மீது வந்து உன் பாலை கறந்து கொடுன்னு சொல்ல அம்பாள் தன்னுடைய முளைப்பாலை கறந்து பொற்கிண்ணத்திலே கொடுத்தாள். அந்த தாய் உயர்ந்த தாயா அல்லது சம்பந்த பெருமான் இவ்வாறு ஒரு குழந்தையாயிருந்து அற்புதங்கள் செய்து வருகின்றார் என்று கேட்ட அளவிலே அதை தன் வயிற்றில் பிறந்த குழந்தை போல் நினைத்த அளவிலே கொங்கை சுரந்தாளாம். அந்த அம்மாவோட ஆடை நனைஞ்சு போச்சுன்னு சொல்றார். இந்த தாய் சிறந்த தாயான்னு ஒரு வம்பு பூட்டி விடுறார். அதனால தன் பிள்ளையார் நினைப்பதனால இந்த குழந்தையை எதிர்த்து இத்தனை பேர் பேசுறாங்களே, இந்த குழந்தை இந்த சப்த வேதி, இந்த சத்தம் கேட்டே இந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடுமோ என்று அஞ்சினார்களாம். அப்ப மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி தவம் பெரிது அம்மா, முருகப்பெருமான் வந்து 6 குழந்தையா தான் வந்தார், தாரகாதி அசுரர்கள்லாம் வென்றார். அதனால என்ன குழந்தை நினைச்சு எனக்கு அம்பாள் பால் கொடுத்தா, அதனால நான் டெய்லி பாலே குடிச்சுட்டு இருக்கேன் பாலாடல் நினைச்சுட்டு அப்படி நினைக்காத. என்னை ஒரு குமுதம் போன்ற பூவினுடைய பூவை போன்ற வாய் கொண்ட குழந்தை நினைக்காத. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு நான் உண்டியா இருந்து சமாளிப்பேன், யாருக்கு நான் சோட போக மாட்டேன் என்று பாடுறார். மணிநேர் விழி மாதராய் வழுதிக்குமா பெருந்தேவிகள் பானல் வாயொரு பாலன் இங்கிவன் என்று நீ பரிவைதீடேல் ஆனை மாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் சேர் இனர்கட்கு எளியே நலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. என்னால் முடியும்னு சொல்லல சம்பந்த பெருமான், சொக்கநாத பெருமான் என் அருகில் இருக்கின்றார், எனக்கு துணையாக இருக்கின்றார். சொக்கன் துணை இருக்க எனக்கு எதுவும் சிரமம் இல்லை என்று சொன்ன உடனே அந்த அம்மையார் தெளிகின்றார். அப்போ மன்னன் சொல்கிறார், என்ன சாஸ்திரவாதம் என்றிருக்கு, நீங்கள் பேசுகிற சாஸ்திரவாதம் யார் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு முதல்ல புத்தி ஒழுங்காக வேலை செய்யணும். கடுமையான வெப்பு நோயில் அகப்பட்டிருக்கிற என்னுடைய அறிவு வேலை செய்யுமா? அதனால் முதல்ல இந்த வெப்பு நோயை தீர்த்தருளுங்கள். ஜுரம் போனாதான் மூளை வேலை செய்யும், உடம்பெல்லாம் வலிக்குது, முட்டிக்கு முட்டி வலிக்குது என்று சொன்ன உடனே தமணர்கள் மன்னனிடம் சொன்னார்கள், உன்னுடைய இடது பாகத்தில் இருக்கின்ற நோயை நாங்கள் தீர்க்க முயல்கின்றோம், வலது பாகத்தில் அவர் முடிந்தால் தீர்த்து கொள்ளிடும் சொன்னாங்க. சமணர்கள் தங்களுடைய மந்திரங்களெல்லாம் ஓதுகின்றார்கள். நமோ அருகந்தானம் நம சித்தானம் போன்ற மந்திரங்களெல்லாம் ஓதி தங்கள் கையில் இருக்கின்ற கரக நீரினை தெளிக்கின்றார்கள். கையில் இருக்கின்ற பீலியினால் தடவுகின்றார்கள். அந்த மயிர்பீலியினுடைய தொகைகள் எல்லாம் எரிந்து கருகி போகின்றன. தெளிக்கின்ற நீர் மன்னனுடைய உடம்பிலே பட்டு ஆவியாக மாறுகின்றது. ஆனால் சம்பந்த பெருமான் ஒரு தேவார பதிகம் பாடி தன் கையில் இருக்கிற விபூதி பயிலிருந்து விபூதி எடுக்கிறார். அமணர்கள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்மன். இவன் எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்கான் இந்த பொடி, இது ஆந்த்ராக்ஸ் பவுடரா என்னன்னு தெரியாது. வெளுப்பாக இருக்கிற பவுடரோட நம்ம ஏறினோம்னா ஏரோப்ளைனில் ஏற்ற மாட்டேங்கிறான் விபூதியோடு நம்மளை. ஏன்னா ஆந்த்ராக்ஸ்னு ஒரு பவுடர் இருக்குது, அது வெள்ளையாக இருக்கும், அதை தூங்கினா எல்லோரும் மயங்கிடுவாங்க. ஏரோப்ளைனை கடத்துறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க, அதனால விபூதியோடு ஏற முடிய மாட்டேங்கிறது. ஏரோப்ளைனில் ஆன்போர்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் சமணர்கள் இது எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்கான், ஆகவே இதை நாங்கள் திருநீர் என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம். உடனே சம்பந்த பெருமான் சொன்னாரா, நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி உங்கள் துணையோட ஒருத்தர் ஆலவாய் கோயிலுக்கு போய் அந்த மடப்பள்ளியில் பெருமானுக்கு நிவேதனம் செய்கின்ற அந்த அக்னி, அந்த அக்னியில் பூத்திருக்கின்ற நீர் பஸ்மா, அந்த மடப்பள்ளி சாம்பல் அதை எடுத்துன்னு வர சொல்லுங்க. அந்த சாம்பலை கொண்டு பதியம் பாடுறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கல் திரு ஆலவாயான் திருநீரே. திரு ஆலவாய் பெருமானுடைய திருநீர் என்பது அது மந்திரமாக இருக்கின்றது, அது மருந்தாக இருக்கின்றது, அது தந்திரத்தில் உள்ளது, ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அது வேதத்தில் உள்ளது, அது சமயத்தில் உள்ளது, சமயாச்சாரத்தில் அது இருக்கின்றது. சமயாச்சாரம் என்பது சைவத்திற்கும் சாக்தத்திற்கும் பொது. அப்பொழுது ஒருவன் அம்மையை வழிபடுவதாக இருந்தாலும் கூட சில பேர் என்ன பண்றாங்க, நெத்தி முழுக்க பெரிய வட்டமாக குங்குமம் போட்டு வச்சுக்கிறாங்க. கூடாது. அம்பாளை அர்ச்சனை பண்றத அந்த புஷ்பத்துக்கு குங்குமம்னு பேர். அந்த குங்குமம்ங்கிற புஷ்பம் சின்னதாக இருக்கும், சிவப்பு நிறத்தில், அதை சந்தனத்தோட இந்த புரூமத்தியில மட்டும் இட்டுக்கணும், அதுக்கு தான் குங்கும புட்டுன்னு பேரு. அம்பாளை பூஜை பண்றவர் பஸ்பாவனால திருப்புன்ற தரணம் பண்ணிட்டு தான் பண்ணணும், அப்படிதான் பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. சமயத்தில் உள்ளது நீர். நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் விபூதிட்டுக்கணும். இன்றைக்கும் திருமாலை வழிபடுகின்ற கேரள அந்தணர்கள், ஒரிஜினல் கேரள அந்தணர்கள் நம்பூதிரிகள் உடம்பு முழுக்க விபூதிட்டு தான் திருமாலை வணங்குகின்றார்கள். என்ன காரணம்னா, வைதிக ஆச்சாரம் இது, வேதத்தில் உள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த தெய்வத்தை வணங்குவதா இருந்தாலும் வணங்குபவன் திருநீர் தான் அணியலாம், இன்னொன்றை அணியக்கூடாது. இன்னொன்றை அணிந்தான் என்று சொன்னால் அது அவைதிகம், அந்த தெய்வமே அவனுக்கு பூரண அருளை தராது. வேதத்தில் உள்ளது நீர். இப்ப மருந்தும் மந்திரம் யாவையும் மறை உரைப்பதும் பொருந்தும் இன்ப வீடு அளிப்பதும் போகமும் பொருளும் திருந்தும் ஆலவாயான் திருநீரு என சிறப்பித்து பாடினார். பாடி அந்த வலது பக்கத்துல விபூதினால அவனை பூசி விட்டார். அந்த வலது பாகத்தில் இருக்கிற சூடு உடனே மறைஞ்சது. எப்படி மறைஞ்சது அப்படின்னு கேட்டா, குற்றமில்லாத சிந்தனை கொண்ட பெரியோர்களுக்கு கோபம் வந்தா உடனே போயிடும். கோபம் வந்த நேரத்திலே உடனே போயிடும். குணமென்னும் குந்தேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தலுகுது, அது கணந்தா அப்படின்னு சொன்னார் பரிமலர்கள். அதே போல தோன்றிய பொழுதே மறைந்த பறவைதை போல பூசிற உடனே மறைந்தது என்று சொன்னார். இப்ப மருந்தாவது மந்திரமாவதுன்னு சொல்றார் இவர். ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆகவே உடம்புல இருக்கிற நோய் வந்தா விபூதி தான் அதுக்கு மருந்து. வேதத்துல விபூதி தான் சொல்லியிருக்கு, பூத்தின பிரமதி தவ்யம், விபூதி இட்டுக்காம எந்த காரியம் செய்யாத என்று சொல்லியிருக்கு. இப்ப விபூதிக்கு பதிலா மக்கள்லாம் நெத்தியில் இட்டுக்கிற எல்லாமே இதுல எதுவும் வேதத்தில் கிடையாது. விபூதி ஒண்ணுதான் வேதத்தில் இருக்கு, அது பிரகத் ஜாபாலம் பஸ்ம ஜாபாலம் போன்ற எல்லா உபநிஷதங்களையும் இருக்கு. வேதத்துல விபூதி இட்டுப்பதுக்கு மூணு பெயர், பாசுபதம் அப்படின்னு ஒரு பெயர், சிரோவிரதம் அப்படின்னு ஒரு பெயர், அத்தியாசிரமம் அப்படின்னு ஒரு பெயர். இந்த பஸ்மதாரணத்துக்கே இது பசுவினுடைய பாசத்தை போக்குவதனால பாசுபதம்னு பேரு. விரதங்களுக்குள்ளே தலைமையானது என்பது சிரோவிரதம்னு பேரு. அத்தியாசிரமம் என்றால் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல், ஆசிரம வித்தியாசம் பார்க்காமல், எந்த வருணத்தாரும் எந்த ஆசிரமத்தாரும் பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த விபூதியை அணியலாம் என்பதனால இதற்கு அத்தியாசிரமம்னு பேர். இது விரதங்களுக்குள்ளே எளிமையானது, மிகுந்த பலனை தருவது. இது பக்தி இல்லாதவனுக்கு பக்தியை தருவது, முக்தியை தருவது, காண இனியது என்றெல்லாம் சொல்லி அம்பாள் வடிவமானது பராவணமாவது. சுவாமியே பூசிக்கிறார், புண்ணியர் பூசும் வெந்நீர். ராவணன் பூசிக்கிட்டு இருக்கிறார், திருமாலும் அயனும் பூசிக்கிட்டு இருக்காங்க, தேவர்களெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று திருநீற்றினுடைய பெருமையை சொல்லி அந்த பதிகத்தினுடைய பொருளை முழுவதும் பார்ப்பதற்கு நமக்கு அவகாசம் இல்லை, தனியாக பார்ப்போம், ஆசை தானே வரணும். திருநீருக்கு இணையாக எதுவுமே கிடையாது. பவம் மாற்றுவது திருநீர். ருத்ராட்சம் அணிவதற்கு கண்டிஷன் நிறையா இருக்குது, விபூதி அணிவதற்கு கண்டிஷன் ரொம்ப குறைவு. என்ன காரணம்னா, விபூதி எப்படியாவது இவன் அணிந்து முன்னேற வேண்டும் என்று சுவாமி விரும்புகிறார். விபூதி ஒரு நாய்க்கால பட்டு அது ஓடும்போது மனுஷன் மேல பட்டிருந்தா கூட நோய் போகும். சுடுகாட்டு சாம்பலாக இருந்தால் கூட சிவசிவான் இட்டுண்டா அது பெரிய பலனை தருது என்று விபூதிக்கு எல்லையில்லாத மகிமையை சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லிக்கிட்ட உடனே அவருடைய வலது பாகத்தில் இருக்கிற ஜுரம் போச்சு. ஆனால் அது இடது பாகத்தில் வந்து செந்துண்டா மாதிரி இந்த பக்கம் எரியறது. அந்த மன்னன் சொல்கிறான், ஒரு பக்கம் நரகம், ஒரு பக்கம் சொர்க்கம், ஒரு பக்கம் அமிர்தம், ஒரு பக்கம் விஷம், அப்படி என் உடம்பு ஆயிடுத்து. ஆகவே இந்த பக்கமும் விபூதிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே சம்பந்த பெருமான் அவருடைய இடது பக்கத்தில் விபூதிட்டு அவரை முழுவதுமாக காப்பாற்றியுள்ளார். இது 62வது லீலை. இது வந்து பாண்டியன் சுரம் தீர்த்த லீலை என்று பார்க்கிறோம். அடுத்தது சமணரை கழுவேற்றிய லீலை. சமணர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு மரத்தில் காக்கா உட்காந்த உடனே திடீர்னு ஒரு பழம் கீழே விழும், அதுக்கு காக்கா தாலிய நியாயம்னு பேர். காக்கா ஒன்றும் அந்த பழத்தை தள்ளி விடலை, இது போய் உட்காந்துருக்கும், அந்த பனம் பழம் விழுந்து அவ்வளோதான். குணாட்சர நியாயம்னு ஒன்று இருக்குது. இந்த எறும்பு என்ன பண்ணும், பழங்காலத்தில் கோலம் வந்து அரிசி மாவு தான் போடுவாங்க, இந்த காலத்தில் கல் பொடியில் போடுற மாதிரி இல்லை. அந்த அரிசி மாவு உண்பதற்காக எறும்பு வரிசை வரிசையாக வந்து சாப்பிடும். அந்த கோலத்தில் எறும்பு போகும்போது ஆவண்ணா காவண்ணாலாம் தெரியும். எறும்பு எங்கள் ஸ்கூலில் போய் படிச்சுட்டா அந்த அக்ஷரத்தெல்லாம் எழுதியிருக்கு, அது என்னமோ இங்கேயும் எங்கேயும் போயிருக்கு, அப்போ ஆ மாதிரி தெரியுது, கா மாதிரி தெரியுது. இது குணாட்சர நாயன் பேர். இந்த மன்னனுக்கு ஜுரம் தீர வேண்டிய நேரம், நீ ஏதோ சாம்பலை பூசின, காக்கா உக்கார பனம்பழம் விழுந்த மாதிரியும் எறும்பு ஊற அக்ஷரம் தெரிஞ்ச மாதிரியும் சம்பந்தமே இல்லாமல் இந்த ஜுரம் போயிடுத்து. சம்பந்தனால ஜுரம் போல, சம்பந்தம் இல்லாமல் ஜுரம் போயிடுச்சு. ஆகவே உன்னை நாங்கள் வந்து தவசி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களோட நீ கண் புலனாகும்படியா பிரத்யட்சத்தில் நாங்கள் சொல்கிற அந்த போருக்கு வந்தால், வாதத்திற்கு வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சம்பந்தப்பெருமாளுடைய அருள் நோக்கத்தினாலையும் அவர் தன் திருக்கரத்தில் எடுத்து விபூதியை பூசி விட்டுருக்கிறார். அவருடைய ஸ்பர்ச தீட்சா இருக்கு. திருக்கண்ணால் அவர் அந்த கூன்பாண்டியனுடைய நோய் தீர வேண்டும் என்று அருளோடு பார்த்திருக்கிறார். நயன தீட்சா இருக்கு என்பதனால மன்னன் தெளிந்த சிந்தை உண்டவனாயிட்டான். இனிமேல் ஒரு வாதம் செய்துதான் சம்பந்த பெருமானுடைய அந்த தவத்தை உணர்ந்து அவரை குருநாதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவருடைய அருளை பெற்றுவிட்ட காரணத்தினாலே அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டு விட்டான் கூன்பாண்டியனை பொறுத்தவரையும். ஆகவே வேறு வாதம் வேண்டாம், நீங்கள் எப்பொழுது என்னுடைய நோயை தீர்க்கவில்லையோ நீங்கள் தோற்றீர்கள் சொல்கிறான். ஆனால் சம்பந்த பெருமான் மன்னனை அடக்கிவிட்டு அவர்கள் விரும்பினால் வாதிட்டுமே என்று சொல்லிட்டார். அப்போ குருநாதருக்கு அடங்கி மன்னன் ஓகேன்னு சொல்றார். என்ன வாது உமக்குன்னு கேட்கிறார். அப்போ ஏன் பெருமான் இவ்வாறு சொன்னார்? சம்பந்த பெருமான் சொன்ன, மக்கள் எல்லாரையும் உய்யக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பன்முறை தோற்று மக்களுக்கு சைவத்தினுடைய பெருமை தெரிய வேண்டும். அப்போ அவர்கள் சொன்னார்கள், அனல்வாதம் செய்வோம். அனல்வாதம்னா என்னென்ன? எங்களுடைய சமய உண்மைகளை ஒரு ஏட்டிலே எழுதி நெருப்பிலே போடுவோம். அதுபோல் உங்களுடைய சைவ சமய உண்மைகளை ஒரு ஏட்டிலே எழுதி நெருப்பிலே போடுங்கள். எந்த ஏடு நெருப்பிலே எரியாமல் சாம்பலாகாமல் பச்சென்று இருக்கின்றதோ அந்த ஏட்டிலே எழுதப்பட்ட சமயம் சத்தியமான சமயம் என்று சொல்லி அதற்கு மன்னன் ஒத்துக்கொண்டான். அப்பொழுது சிவத்தலத்திலே இதனை செய்யக்கூடாது, சிவனுடைய அருள்னாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆகவே மதுரைக்கு வெளியிலே ஒரு பொது இடத்திலே செய்வோம். மதுரைக்கு வெளியிலே ஒரு பொது இடத்திலே பெருமான் வரமாட்டான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் தன்னுடைய அடியார்களே சொக்கநாதரை காப்பாற்றுவார், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் காப்பாற்றுவார், ஜெயிலில் இருந்தாலும் காப்பாற்றுவார், தாயினுடைய வயிற்றில் இருந்தாலும் காப்பாற்றுவார், எங்கிருந்தாலும் அவர் காப்பாற்றுவார். அவர்கள் சொன்ன இடத்திலேயே ஒரு நெருப்பினை மூட்டி அனல்வாதம் செய்கிறார்கள். அப்பொழுது சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார சுவடி கட்டு அந்த கோப்பிலிருந்து கயிறு சாத்தி பார்த்து ஒரு பதியத்தை எடுக்கிறார். அது சுவாமியும் அம்பாளையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு பாட்டு. அதில் பெருமானுடைய நம்பெருமான் என்ற திருநாமம், மன் நாதகா நம்பெருமான்ங்கிற திருநாமம் பத்து பாட்டிலையும் வருது. திருநள்ளாற்று பதிகம் அதை எடுத்து பார்க்குறார். போகமார்த்த புன் முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையல் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. அம்பாளோட சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணுறது. சுவாமியினுடைய பேரான நம்பெருமான் இருக்கு. சுவாமியை மற்றவர்கள் போல அவருடைய பெயரை சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. சுவாமியை சொல்லும்போது எம்பெருமான் என்று சொல்ல வேண்டும். அந்த பேர் இருக்கு. அதனால் அந்த பதிகத்தை எடுத்தார். இந்த பதிகம் நெருப்பிலே வேகாது என்று காரணம் சொல்றார். தளிரிள வளரொளி தனதழில் தருதிகள் மலைமகள் குளிரிள வளரொளி வனமுலை இணையவை குலவலில் நளிரிள வளரொளி மறுவு நல்லாரதம் நாமமே மிளிரிள வளரொளி இடிலிவை பழுதிலை மைமையே. இது அஷ்டமூர்த்தியாக இருக்கின்ற அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானை தன்னுடைய நாதனாக கொண்டிருக்கின்ற பாடல், பாட்டுடைய தலைவனாக கொண்டிருக்கின்ற பாடல். ஆகவே அந்த உமாமகேஸ்வருடைய அருளினாலே இந்த பதிகம் நெருப்பிலே வேகாது. என்ன நெருப்பு என்பது? பெருமானுடைய எண்வகை உருவங்களிலே ஒன்று. பெருமானுடைய சரீரமாக நெருப்பு இருப்பதனால நம்மை நம்முடைய சரீரம் வருத்துமோ? வருத்தாது. என்பதனால பெருமானை பெருமானுடைய உடம்பாகின்ற நெருப்பு வருத்தாது என்று சொல்லி அந்த ஏட்டினை போட்டார். அந்த ஏடு நிரிலே நினைந்த ஏட்டினை போல பச்சையாகி தோன்றியது. முன்னினும் பச்சையாக இருந்தது என்றால் அது பச்சை பதிகம் பேர். அடுத்து சமணர்கள் தங்களுடைய சமய உண்மைகளை அத்தியின் ஆத்தி என்று எழுதினார்கள். உள்ள பொருளையே இல்லை என்று கூறுவது அவருடைய சமயம். இப்பொழுது இருப்பது போல் தோன்றுகின்ற பொருள் எப்பொழுதும் இருப்பதில்லை என்ற பொருளிலே அத்தியின் ஆஸ்தி அஸ்தி நாஸ்தி என்று எழுதி போட்டார்கள். அது கருகி சாம்பலாயிற்று. அதனை கை விட்டு எடுத்து பார்க்கிறார்கள், நெருப்பு சுடுகின்றது. அப்பொழுது மன்னன் நகைத்து நீரினை விட்டு அவித்து நன்னா துழாவி பாருங்க, ஒரு பிட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல என்று கிண்டல் அடிக்கிறான். அங்கே சாம்பல் தான் அவங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். அப்புறம் சொன்னாங்க, இருமுறை தோற்றம், மூன்று முறை எதுவாக இருந்தாலும் பார்க்கணும். எல்லா சமயத்தார்களும் மூணு முறை ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தால். அப்போ மூன்றாவது முறை வென்றாலும் கூட எங்கள் சமயமும் உண்மை என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்று சொன்ன உடனே மூன்றாவது வாதம் என்னன்னு சம்பந்த பெருமான் கேட்கிறார். மன்னன் அதற்கு இசைவில்லை என்றாலும் சம்பந்த பெருமான், மன்னா அவர்கள் விருப்பப்படி விடு என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது நெருப்பிலே பார்த்து விட்டோம், நீரிலே பார்ப்போம். ஏன் நெருப்புக்கு அப்புறம் நீர் அப்படின்னு கேட்டால், வேதம் அப்படிதான் சொல்றது, அக்னேராபா முதல்ல நெருப்பு அப்புறம் ஜலம். அதனால அனல்வாதத்துக்கு அப்புறம் புனல்வாதம். அவர்கள் சொன்னார்கள், வைகை வேகமாக செல்கின்றது, நம்முடைய சமய உண்மைகளை அவரவர்கள் ஒரு ஏட்டிலே எழுதி வைகையிலே விடுவோம். எந்த ஏடானது அந்த நீரிலே நிற்கின்றதோ, எதிர் அந்த நீர் ஓட்டத்தோடு அடித்து செல்லப்படாமல் நிற்கின்றதோ, அந்த ஏட்டிலே இருக்கின்ற சமயத்தின் உண்மை உண்மையான சமய உண்மையாகும் என்று சொன்ன உடனே எல்லோரும் வைகை கரைக்கு செல்கின்றார்கள். மன்னன் குதிரை மீது வருகின்றான், குருநாதர் பல்லக்கில் செல்கின்றார், மக்கள் எல்லாம் திரண்டு வருகின்றார்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக. தேவர்களெல்லாம் ஆகாசம் நிறைஞ்சிட்டாங்க, ஏதோ அற்புதம் நிகழப்போகுது. பூமியில் எப்போ அற்புதம் நிகழ்ந்தாலும் தேவர்கள் ஆகாசத்துக்கு வருவாங்க. சொக்கநாத பெருமான் திருத்தேருக்கு வராருனா தேவர்கள் வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம ஆலவாய் பெருமானுடைய கும்பாபிஷேகம் வரணும், அப்போ கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு தேவர்கள்லாம் ஆகாசத்தில் வந்துடுவாங்க. என்று பூமியில் எந்த ஒரு சிறப்பு நடந்தாலும் ஆகாயத்தில் தேவர்கள் வருவார்கள். அப்படி எல்லாரும் நிறைந்திருக்கிறாங்க, விண்ணும் மண்ணும் நிறைந்திருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சமய உண்மைகளை எல்லாம் ஒரு ஏட்டிலே எழுதி விட்டார்கள். அது அடித்து கொண்டு போய்விட்டது, வைகையுடைய வெள்ளத்தோடு சமுத்திரத்துக்கு போயிடுது. கரையில் ஓடி போய் பிடிக்கலான்னு பார்த்தாங்க, இவங்களோட வேகமாக போயிடுது, நட்டாற்றில் விட்டு விட்டு போய்விட்டது. அது எப்படி போச்சுன்னா, ஒரு பாமரனுடைய மனம் அவருடைய பொறிகள் இழுக்கின்ற வேகத்திலே செல்வதைப் போல, கண் இழுக்கிற இழுப்பில் நம்ம எல்லாம் போயிடுவோம், அதே போல அது போய்விட்டது. ஆனால் சம்பந்த பெருமான் திருப்பாசுரம் பாடுகின்றார், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ தன் புனல் வெந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று பாடினார். 12 பாடல்கள் கௌசிக பண்ணல பாடி நிறைய, அதற்கு மட்டும் பிரியபுரத்தில் செக்குலார் பெருமான் 24 பாடல்கள்னால பாஷ்யம் பண்ணுறார். அந்தணர்கள் மாணவர்கள் பசுக்கள் வாழ வேண்டும், நம்முடைய தர்மத்துக்கு 3 பேரும் அச்சாணி போன்றவர்கள். பசுக்கள் தருகின்ற பால் பஞ்சகவ்யம் பெருமானுடைய அபிஷேகத்திற்கு, அந்தணர்கள் ஊதுகின்ற மறை, மாணவர்கள் தருகின்ற மழை நீர், இது இல்லாமல் சைவம் இல்லை, சைவம் அந்த மூன்றையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாடினார். அந்த பாடலிலே வேந்தனும் ஓங்குகன்னு பாடினதுனால அந்த பாடல் பாடின உடனே அதுவரையும் கூனலாக இருந்த பாண்டியன் சுந்தர பாண்டியனாக நிமிர்ந்து விட்டான். வேந்தனும் ஓங்குக என்று ஆசீர்வாதம் பண்ணதுனால அந்த பதிகம் மட்டும், சம்பந்த பெருமான் போட்ட பதிகம், சமணர்கள் கேட்டார்கள் அது ஆற்றினிலே அடித்து செல்லாமல் நிற்க வேண்டும்னு. ஆனால் அதில் 11வது பாடலில் எதிர்த்து செல்ல வேண்டும் என்று பதிகத்தில் பாடியிருக்கிற சம்பந்தர், சம்பந்தனுடைய ஆணைக்கேற்ப அது எதிர்த்து சென்றது. வைகை வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயுது, பதிகம் என்ன பண்ணுது, கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி வேகமாக போகுது, மோட்டார் போட் மாதிரி. அது போகும்போது கரையிலே குளச்சிருந்தனர் குதிரையிலே அந்த ஏட்டினை வந்து கையிலே கொள்வதற்காக கரையில் வேகமாக போகிறார். குதிரை வந்து பயங்கர வேகமாக போகும், ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க, ஒரு மோட்டார் காரை விட வேகமாக குதிரை போகும், டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் பார்க்கணும். அந்த குதிரையில் இந்த குளச்சிருந்தனருடைய வேகத்தை விட இந்த ஏடு நீரினை கிழித்து கொண்டு ஓடுகின்றது. அப்பொழுது ஏடு தங்குவதற்காக சம்பந்தப்பவர் ஒரு பதிகம் பாடினார், ஏடு தங்கட்டம் என்று சொன்னார். அது திவ்யமான ஒரு க்ஷேத்திரம், யுக யுகமாக பெருமான் இருக்கின்ற ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்திலே பெருமான் சந்நிதியிலே போய் தங்கினது, அதுதான் திரு ஏடகம். கோடு சந்தன மகில் கொண்டிழி வையை நீர் ஏடு சென்றனை தரும் ஏடகத்தொருவனை நாடு தன் புகழையுள் ஞான சம்பந்தன பாடல் பத்திவை வல்லார்க்கில்லையாம் பாவமே. திருமால் கருடன் அனந்தன் போன்றவர்கள் 3 யுகங்களிலே பூசித்த அந்த பெருமான் இந்த கலியுகத்திலே நின்று சென்று நெடுமாறனார். அதற்கு தொண்டு செய்து விமானங்கள் அமைத்து பெருங்கோயிலாக செய்தார். அந்த திருவேடத்திலே சென்று ஏடு தங்கின உடனே குலச்சினரை கொண்டு வருகின்றார். எல்லோரும் சைவத்தினுடைய சிறப்பினை அறிகின்றார்கள். அந்த இந்த அனல்வாதத்திற்கு புனல்வாதத்திற்கு அவர்கள் சொல்லும் பொழுது மந்திரியார், இந்த வாதம் ஒன்றும் தொடர்ந்து வாதம் செய்து கொண்டே இருக்க முடியாது, இந்த வாதத்திலே தோற்றவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை முடிவு செய்து கொண்டு வாதம் செய்வோம் என்று சொன்னபோது அவர்கள் தங்களுடைய தீவினை காரணமாக அவர்களே வாய் சோர்ந்து எங்களை இந்த வேந்தன் தோற்றால் கழிவில் ஏற்றுவான் என்று அவர்களே சொன்னார்கள். அதன்படி மன்னன் கழிவில் ஏற்ற வேண்டுமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. சம்பந்த பெருமானுக்கு எந்த உயிரெடுத்தும் எந்த விதமான காஷ்டமும் கிடையாது, எந்த வன்மையும் கிடையாது. இருந்தாலும் அறத்தாற்றின் மன்னன் செய்கின்ற ஒரு செயலை அவர் தடுப்பார் இல்லை. பழங்காலத்து சட்டம் என்னென்னா, உணவிலே கலப்படம் செய்வது, பஞ்சமா பாதகங்கள் செய்வது, மக்கள் வாழ்கின்ற இடத்திலே நெருப்பு வைப்பது, இதெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்ட். டெரரிஸ்டுக்கு எந்த காலத்திலும் கருணை காட்டாது இருந்தது பழங்காலத்து சட்டம். இன்னைக்கு மாதிரி டெரரிஸ்டுக்கு வக்காலத்து வாங்குறவங்களாம் அந்த காலத்தில் கிடையாது. சட்டம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சிறிய காரணத்திற்காக பல அப்பாவிகள் இருந்து போவார்கள் என்பதை அறிந்தும் செய்கின்ற செயல் அந்த கொடிய செயல். ஆகவே அப்படிப்பட்ட செயல் செய்பவர்களுக்கு மரண தண்டனை என்று இருந்தது. ஆகவே நாட்டின் சட்டம் அவ்வாறு இருந்த காரணத்தினாலே சம்பந்த பெருமான் இகல் இலர் எனினும் விலக்காதிருந்தார். அவர்களும் வாய் சொர்ந்து தாங்கள் சொன்னபடி மானம் கொண்டவர்கள், மானம் பொறாதவர்கள் என்பதனாலே அவர்கள் திருநீறு அணிந்து செய்வராவதினும் கழுவேறுவதே மேலானது என்று நினைத்து தங்கள் சமயத்தை காப்பதற்காக 8000 சமணர்களும் கழுவேறினார்கள். இது சமணரை கழுவேற்றிய லீலை என்று பார்க்கின்றோம். அடுத்தது ஒரு லீலை, அதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்வோம். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்தது, அது பெருமானுடைய 64வது லீலை. 64 லீலைகள் தான் சாமி பண்ணிருக்கிறோம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 64 ஒரு கால வரையறையில் செய்தது. 61 நாயன்மார்னா அது திருத்தொண்டு தொகை பாடப்பட்ட காலத்தில் வந்தவர்கள். பின்னால் நம்முடைய குருநாதர் வந்திருக்கிறார். 61க்கும் பின்னாடி தான் வாதவடிகள் வந்திருக்கிறார். பாண்டி நாட்டில் வடக்க கடற்கரையில் ஒரு பட்டினம், அந்த பட்டினத்தில் ஒரு வணிகன். அந்த வணிகன் மகவில்லாமல் இருந்தான். நீண்ட நாள் கழித்து அவனுடைய மனைவி, அவனும் அவனுடைய மனைவியாக சேர்ந்து நிறைய தர்ம காரியங்கள் பண்ணின பிறகு அவர்களுக்கு ஒரு பெண்மகவு பிறந்தாள். அந்த பெண்மகவினை அவன் என்ன பண்ணா, மதுரையில் அவனுக்கு ஒரு மருமகன் இருக்கின்றான், தங்கை மகன். அவனுக்கு இந்த பெண்ணை தந்துவிட்டேன் என்று சொல்லி மற்ற சுற்றத்தார் அறிய சொன்னான். அவ்வாறு அவளுக்கு என்று சொல்லிவிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த தாயும் தந்தை வந்து தன்னுடைய வினை முடிந்து இறந்து போனான். அப்பொழுது கருப்பு கரசியாக இருக்கின்ற அந்த தாய் அவளும் உடன்கட்டை ஏறினாள். இந்த பெண் தனித்து விடப்பட்டாள், சிறுமி. சுற்றத்தார்களெல்லாம் அந்த இறந்த தாய் தந்தைக்கு ஈமக்கடன் செய்துவிட்டு அவர்கள் அறிந்த உண்மை, இந்த பெண்ணுக்கு கணவன் மதுரையிலே இருக்கின்றான் என்பது. அவன் மதுரையிலே திருமணமானவனாக இருக்கின்றான். இருந்தாலும் தந்தையார் சொல்லியிருக்காங்க இவளுக்கோ வேறு கதி இல்லை. ஆகவே அந்த மகனிடம் சென்று இவளை ஒப்படைத்து விடலாம் என்று நினைத்து நீ வந்து இவளை அழைத்துச் செல் என்று கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட மதுரை வணிகன் தன்னுடைய தமக்கை இறந்தது, அவருடைய மாமா அந்த தமக்கை புருஷன் இருந்ததற்காக வருந்தி துன்புற்று பிறகு சுதாரித்து கொண்டு அந்த பெண்ணை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஊருக்கு, வடக்கே இருக்கின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து சுற்றத்தாரோடு அவளை அழைத்து கொண்டு மதுரையில் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம், சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியில் தனக்கு உரிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மதுரைக்கு அழைத்து வருகின்றான். வடக்கிலிருந்து அவளை வருகின்ற வழியிலே திருப்புறம்பயம் என்று திவ்யமான ஒரு க்ஷேத்திரம், பெருமானுடைய தலம். அந்த தலத்திலே வந்து இரவு நேரத்திலே ஒரு மடத்திலே இருவரும் தங்குகின்றார்கள். தங்கும் பொழுது இவனுடைய வினை முடிகின்ற நேரம், ஒரு அரவு தீண்டி இவன் இறந்து போகின்றான். இவனை தீண்ட முடியாத அவள் புலம்புகின்றாள். அந்த பெண் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலைங்கிறதுனால தன்னுடைய கணவன் என்று இருந்தாலும் கூட அவனை தொடாமல் புலம்புகின்றாள். அந்த நிலையிலே சம்பந்த பெருமான் எழுந்துள்ளார். அவருக்கு கருணை சுரக்கின்றது. உடனே தன்னுடைய திருக்கண்ணால அந்த விஷத்தை முறித்தருள்கின்றார். ஞானசம்பிரமான் பார்த்த அளவிலேயே அந்த விஷம் முறிந்து போகின்றது. உடனே அவன் தூங்கி எழுந்தவனைப் போல எழுந்து விடுகின்றான். சம்பந்தபெருமான் சொன்னார், உன்னுக்கு மனைவியாக வரப்போகின்ற இந்த பெண் கற்புக்கரசி, அவளை கண்டு நான் வியக்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் திருமணமாகவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவள் உன்னை தீண்டாதிருக்கின்றாள். உன் கூட வரா, ஆனா கை கோத்துட்டு வரல. இறந்து போன பிறகாவது ஒப்பாரி வைக்கும் போது அவன் உடம்பு மீது விழுந்து ஒப்பாரி வைப்பார்கள் எல்லாரும், அதையும் செய்யவில்லை அவள். சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தீண்டாதிருக்கின்றாள். ஆனால் உன்னை தீண்டுவதற்கு உரியவளவள். ஆகவே இந்த திருத்தலத்திலேயே அவளை நீ திருமணம் செய்து கொள். இன்பத்திலும் துன்பத்திலும் அவள் உன்னை தீண்டுகின்ற பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி சம்பந்த பெருமானே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார். அப்படி வைக்கும் போது அவன் சொல்றான், எங்க சொந்தக்காரங்க யாரும் இங்கே இல்லை, சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு சோறு போட்டு தான் நாங்கள்லாம் வணிகர்கள், கொடீஸ்வரர்கள். இப்படி ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிறத கேட்டால் அவங்களாம் எங்களை கோச்சிப்பாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு, ஒரு சான்று வேண்டாமா என்று இருவரும் கேட்கும் பொழுது இந்த தலத்திலே எழுந்துள்ளிருக்கின்ற பெருமானுடைய திருலிங்க திருமேனி, இந்த தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் வன்னி மரம், இந்த தலத்தில் இருக்கின்ற திரு தீர்த்தம் கிணறு, அங்கே தீர்த்தம் சிவதீர்த்தம், இந்த வன்னியும் இந்த கிணறும் இந்த பெருமானும் இந்த சிவலிங்க பெருமானும் அவர்கள் உங்களுக்கு சாட்சிகள் என்று ஞானசம்பிரமா அருள்கின்றார். அவர்கள் ஏற்றுக்கொண்டு மதுரைக்கு வந்து விட்டார்கள். மூத்தாளும் இளையாளுமா சேர்ந்து இந்த வணிகரோடு குடுத்தனம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்குள்ள நிறைய சண்டை வருது. அவங்க விளையாடும் போதெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுக்கும் போது மூத்தாளுடைய பிள்ளை இளையாளுடைய பிள்ளையை அடிச்சிருது. அதனால இளையவளாக இருக்கின்ற இந்த பெண் புறம்பயத்திலே திருமணம் செய்து கொண்டவள், அவள் அந்த மூத்தாளுடைய பிள்ளையை திட்டிடுறா. அது பொறுக்காமல் அந்த மூத்தாள் இவளை பார்த்து, நீ எந்த ஊரு, நீ எந்த ஜாதி, நீ யார் பெற்ற பெண், யார் பார்க்க முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏதோ என் புருஷனோட ஓடி வந்துட்ட, ஆசை காரணமாக நீ உரிய மனைவி இல்லை ஆகவே என்று அவளை நிந்திக்கின்றாள். அப்ப நீ பெற்ற பிள்ளை உரிய பிள்ளை இல்லை, லெஜிட்டிமேட் சன் இல்லை, லெஜிட்டிமேட் ஒய்ஃப் இல்லை. இங்கே இந்த க்வெஸ்சன் வந்து லெஜிட்டிமசி, திருமணம் என்ற சம்ஸ்காரம், ஒரு மெக்கானிசம், ஒரு ஆஃபீஸ், அது சட்டப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது அதன் மூலம் ஒரு கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியாக வாழ்ந்தால்தான் அது ஏற்புடையது, இல்லைன்னா அது இல்லெஜிட்டிமேட் என்று சொல்லி அது தகாதது என்று திட்டிவிடுகின்றாள். மனம் புழுங்கிய இவள், பெருமானே உன்னை நம்பிதான் வெளியூர் கரையாகிய நான் இந்த ஊருக்கு வந்தேன், குடிபுகுந்தேன் என்று சொல்லி மீனாட்சி சுந்தர சொல்ல போய் ஒப்பாரி வைக்கிறார் என்று அந்த பெருமானிடத்தில் சென்று அழுது புலம்பவும் பெருமான் சொல்கிறார், அஞ்ச வேண்டாம், உன்னுடைய மூத்தாள் கணவன் ஏனைய சுற்றத்தார்கள் அத்தனை பேரையும் இங்கே அழைத்து வா என்று சொல்ல, அத்தனை பேரையும் அழைத்து வந்தாள். அழைத்து வந்தபோது அந்த பெருமானுடைய ஈசான்ய திக்பாகத்தில் பெருமான் புறம்பயத்து பெருமானுடைய திருலிங்கத்தையும் புறம்பயத்தில் இருக்கின்ற அந்த தலவிருஷத்தையும் புறம்பயத்தில் இருக்கின்ற தீர்த்தத்தையும் காட்டினான். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்து இந்த மூவரும் இவருடைய திருமணத்திற்கு சாட்சி, அதாவது என்ன சாட்சி, யார் சாட்சியா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று மூத்தாள் ஏசும் பொழுது இவள் சொன்னாள், திருப்புறம்பயத்து பெருமானும் தீர்த்தமும் ஸ்தலவிருஷமும் சாட்சி என்று சொன்னாள். நல்லா கதையா இருக்குதே, நீ பண்ணிட்ட கல்யாணத்துக்கு இவங்க தான் சாட்சி, வேற மனுஷ சாட்சி இருக்குமா என்று கிண்டல் அடித்தாள். அவர்கள் வந்து உங்க இப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லவா போறாங்க, வாய் திறந்து, ஆகவே நீ ஊரைய மாத்திரத்துக்காகத்தான் இப்படி பண்ற, நீ உண்மையான மனைவி இல்லை, நீ ஆசை கிழத்து என்று சொன்ன உடனே இவள் மனம் புறாது பெருமானிடம் விண்ணப்பித்தாள். அந்த மூன்று கரிகள் சாட்சிகளை பெருமான் மதுரையிலே எழுந்துள்ள மண்ணும் செய்து இவள் உரிய மனைவிதான் என்று அவளுடைய பெருமையை காட்டினார். உடனே அந்த வணிகன், இவ்வாறு இந்த இளையாளை அவள் துன்புறுத்திய காரணத்தினாலே உன்னை தள்ளி வைத்து விடுவேன் என்று சொன்னானா, அப்பொழுது இந்த இளையாள் சொன்னா, அப்படி சொல்லாதீங்க, பெருமான் அருள் செய்ததுனால நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், தாய் இல்லாத எனக்கு இந்த உங்களுடைய மூத்த மனைவியை நான் தாயாக வரித்துக் கொள்கின்றேன், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், பெருமானுடைய அருளினாலே இந்த மதுரையில் இருக்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த புராணம் முடிகின்றது. இவ்வாறு எல்லையில்லாத லீலைகளை திருவிழாளர்களை பெருமான் தன்னுடைய அடியார்களை காக்கின்ற ஒரே காரணத்திற்காக, பெருமான் தனக்காக எந்த லீலையும் செய்யலை, எந்த திருவிளையாடலும் பெருமானுடைய சுயநலத்திற்காக இல்லை, பெருமானுக்கு எந்த அதில் வந்து சுய லாபமும் கிடையாது, அவருக்கு எந்த கிரெடிட்டும் பெனிஃபிட்டும் கிடையாது, அவர் எல்லாமே தன்னுடைய அடியாரர்களுக்காக எழுந்துள்ள செய்த அந்த லீலைகள் தான். இந்த லீலைகளை எல்லாம் கண்ணீர் பெருக்கி அகத்திய பெருமான் வசிட்டர் நாரதர் முனி போன்ற முனிவர்களுக்கு காசியில் இருக்கின்ற முத்தி மண்டபத்தில் சொன்ன உடனே அந்த பெருமக்கள் எல்லாம் அந்த ஆலவை பெருமானை நாங்கள் வணங்க வேண்டும் என்று கேட்டவுடனே அகத்தியர் சொன்னார், நானும் அதுதான் நினைத்தேன் என்று சொல்லி அத்துணை பேரையும் ஆகாய மார்க்கமாக வரவழைத்து அழைத்து கொண்டு வந்து வருகின்ற வழியில் இருக்கின்ற எல்லா க்ஷேத்திரங்களுடைய பெருமைகளையும் சொல்லிக்கொண்டே வந்து இந்த திருவாலவாய்க்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து பொற்றாமரையிலே அவர்களை நீராடச் சொல்லி பவித்திர பணியாக அவர்கள் நீராடுகின்றார்கள். திருநீர் அணிந்து அந்த சிவமந்திரத்தை ஜபம் செய்து அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பொற்றாமரை கரையிலே இருக்கின்ற சித்தி விநாயகரை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி, மீனாட்சி அம்மையை வணங்கி, சொக்கநாத பெருமானை வணங்கி, எல்லாம் வல்ல சித்தரை வணங்கி, அவர்களது பெருமானுக்கு தாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற திவ்யமான அந்த அபிஷேக திரவியங்களினாலே அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து எண்ணில்லாத நிவேதனங்களை செய்து அந்த பெருமானை வழிபட்டு துதித்தார்கள். அந்த பெருமான் சொன்னார், நீவர் அனைவரும் இந்த மதுரையும் பதியிலேயே தபோவனம் அமைத்து எழுந்துள்ளிருங்கள் சாஸ்வதமாக சொன்னார். ஆகவே காசியிலே இந்த புராணத்தை கட்ட அத்துணை முனிவர்களும் இன்றும் தங்களுடைய திவ்ய சரீரத்தோடு இந்த மதுரையும் பதியிலே வாழ்ந்து வருகின்றார்கள் என்று இந்த புராணமானது நிறைவு பெறுகின்றது. கேட்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி அமைகின்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.